மாவீர மகன். லெப்டினன்ட் கர்னல் தேவன். தமிழீழத்தின் இதய பூமி என அழைக்கப்படும் மணலாறு மாவட்டத்தில் 2007 பங்குனி 29 அன்று ஸ்ரீலங்கா ராணுவத்துடனான நேரடி மோதலின் போது வீரச்சாவை தழுவிக்கொண்ட மணலாறு பகுதி பொறுப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் தேவனின் நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம். இரவின் இருள் சூழ்ந்த நேரம், படை காப்பரணில் வெளிச்சம் தெரிகிறது. அணி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அணிகளுக்குள் தேவன் மட்டுமல்ல, அவனது ஒன்றரை அகவை நிரம்பிய குழந்தை, அவனது மனைவியின அவனது குடும்பமே நகர்ந்து கொண்டிருந்தது. வவுனியா படை வல்வளைப்பு பகுதியிலிருந்து படை காவலர்களை உடர்த்து வன்னி நோக்கி ரகசியமாக அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். படையினரின் காப்பரன் வரிசையை கடக்கும் போது சத்தம் இல்லாமல் கடக்க வேண்டும். அப்போது ஏதும் அறியா குழந்தை சத்தமிட்டால் நிலைமை விபரீதமாகிவிடும். அதனால் ஏற்கனவே குழந்தையை ஆழ்ந்த உறங்க செய்திருந்தார்கள். ஆனாலும் ராணுவ வேலியை கடக்க இருந்த வேளையில் வெளிச்சத்தை கண்டவோடு குழந்தை விழித்துக் கொள்கிறது. குழந்தை சத்தமிட எத்தனிக்கிறது. குழந்தையின் வாயை பொத்தினார்கள். ஒருவாறு காப்பரனை கடந்து விடுகிறார்கள். தேவனின் போராட்ட வாழ்வு இப்படித்தான் கழிந்தது. தேவன் இந்த போராட்டத்துக்காக எத்தனை அர்ப்பணிப்புடன் செயற்பட்டான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. அவனது வாழ்வில் தனித்தொருவனாயல்லாமல் போராளியல்லாத தனது மனைவியோடும் குழந்தையோடும் அவன் சாதித்த சாதனைகள் நிறையவே இருக்கின்றன. தேவனின் போராட்ட வாழ்வு சண்டையில்தான் தொடங்குகிறது, சண்டையில்தான் நகர்கிறது, சண்டையில்தான் முடிந்தது. 1988 தன்னை களவாழ்வுக்குள் இணைத்துக் கொண்ட நாள் முதல் வீரச்சாவடையும் வரை தேவன் அதிகம் சந்தித்தது சண்டைகளைத்தான். அவனது கன்னிச்சமர் இந்திய படைகளோடுதான், அந்த பட்டறிவோடுதான் வவுனியா கோட்ட தாக்குதல் அணிக்குள் ஒருவனாய் தேவன் செயற்பட்டான். இந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் தாக்குதல் அணிகள் கோட்ட ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தன. 1991 தேச விரோதிகள் மீது தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிடுகிறது. அந்த கணியிலேயே தேவனும் தெரிவு செய்யப்பட்டிருந்தான். தாக்குதல் நடைபெற இருந்த இடம் அவர்களுக்கு பாதுகாப்பற்றதும் யாரும் அந்த பகுதிக்கு பெரிய அளவில் செல்ல முடியாததுமான இடம். ஆனால் தாக்குதலை நடத்தியே ஆக வேண்டும். விடுதலை புலிகளின் அணி நகர்ந்து செல்கிறது. சண்டை தொடங்குகிறது. தேச விரோதிகளின் முகாம் தகர்க்கப்படுகிறது. வெற்றியோடு அணி தளம் திரும்பியது. இந்த சண்டையில் தேவன் இதுவரை பெற்றிருந்த கள பட்டறிவை நன்கு பயன்படுத்தினான். அதில் திறமையாக செயற்பட்டான். தேவன் ஒரு சண்டைக்காரனாக அறிமுகமானான். அவனது சண்டை திறனும் அவனது ஆளுமை திறனும் அவனை வவுனியா கோட்ட சிறப்பு பொறுப்பாளராக்கியது. தேவனின் சிந்தனைகள் எப்போதும் சண்டைகளை பற்றியே இருக்கும். போராளிகளோடு எப்போதும் அதை பற்றியே கதைத்துக் கொண்டிருப்பான். அப்போது பெரிய அளவில் தாக்குதல் மேற்கொள்வதை விட சிறு தாக்குதல்களே மேற்கொள்ளப்பட்ட காலம். படை காவலர்கள் முகாம்கள் அமைந்திருக்கும் இடங்களை வேவு பார்ப்பது, பார்க்கப்பட்ட வேவு தகவல்களின்படி தாக்குதல்களை மேற்கொள்வதுதான் தேவனின் பணியும் பொழுதுபோக்கும். எப்படியாவது கிழமைக்கு ஒரு தாக்குதல் ஆவது மேற்கொள்ள வேண்டுமென ஏராளமான பொழுதுகளை அதற்கே செலவு செய்தான். தேவனின் சமர ஆற்றலை வெளிப்படுத்திய மற்றொரு தாக்குதல் 1992 காலப்பகுதியிலே வவுனியா பிறப்பமர பகுதியிலே ஸ்ரீலங்கா படை கவச ஊர்திகளோடு முன்னேற்ற நகர் ஒன்றை மேற்கொண்டது. உடனடியாகவே முன்னேறி வரும் படையினரை வழிமறித்து அடித்து விரட்டுவதற்கு தேவன் தலைமையிலான அணி களம் பெறுகிறது. சண்டையை தொடங்குகிறது. சிங்கள படைகள் தங்கள் கவச ஊர்தியிலிருந்து தானியங்கி துப்பாக்கிகளால் தாக்கினார்கள். தேவன் தனது அணியை சாதுரியமாய் நகர்த்தினான். சிங்கள படைகளை சுற்றி வளைக்கிறான். சிங்கள படை திகைப்படைந்து பவல் கவச ஊர்தி ஒன்றை கைவிட்டுவிட்டு ஓட்டமெடுத்தது. தேவனின் திறமையான வழிநடத்தல் சண்டையை வெற்றி தாக்கியது. படை கவச வாகனத்தில் இருந்த L3 ஆயுதம் கலட்டி எடுக்கப்பட்டது. வனி மாவட்டத்தில் முதல் L3 ஆயுதத்தை கைப்பற்றியது தேவன்தான். அன்றைய நாளில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாய் பதிவாகியது. சண்டை நடந்த இடத்திலிருந்து பவல் கவச ஊர்தியை கொண்டு வர முடியாதிருந்தால் அது தகர்க்கப்பட்டது. இப்படியாக தேவன் சென்ற சண்டைகள் எல்லாம் வெற்றியாய்த்தான் முடிந்தன. ஏனென்றால் அதற்காக அணுவணுவாய் உடைத்தான். வேவு பார்ப்பதிலிருந்து தாக்குதல் நடாத்தும் வரை எல்லாவற்றுக்கும் அவன் நிற்பான். இதையுமே தான் நேரில் நின்று உறுதிப்படுத்தினால்தான் அவனுக்கு நிறைவு வரும். அன்றைய நாட்களில் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் என்று இருந்தது குறைவு. படைகள் இவர்களது பகுதிக்குள் ஊடுருவி வருவார்கள். அந்த செய்தி அறிந்ததும் உடனே அணிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு களமிறையும். சிங்களப்படைகள் அடிவாங்கியபடி பின்வாங்கிவிடும். அதேபோல் இவர்களது அணிகளும் நீண்ட தூரம் கால்நடையாக சென்று தாக்குதல் நடத்தி எதிரிக்கு சேதத்தை விடுவித்துவிட்டு தளம் திரும்புவர். இந்த நீண்ட தூர பயணங்களிலெல்லாம் தேவன் முன்னணியில் செல்வான். சண்டைகளில் அதிகம் சாதிப்பார். இந்த சண்டைக்காரன் சுயவிருப்பின் பேரில் சிறிது காலம் இயக்கத்திலிருந்து விலகியிருந்தான். 1997 தேவனுக்கு திருமணம் நடக்கிறது. சுசித்ரா என்ற பெண்ணை அவன் தனது துணைவியாக்கிக் கொண்டான். இந்த நாட்களில் வவுனியாவில் இரண இருப்பை குளத்தில் தான் தேவன் குடும்பம் வசித்து வந்தது. 1999 காலப்பகுதியில் சிங்களப்படை இந்த பகுதிகளில் முன்னகர்வுகளை மேற்கொண்டு எமது நிலங்களை வல்வளைத்துக் கொண்டிருந்தது. சிங்களப்படைகளால் வல்வளைக்கப்பட்ட இடங்களில் வாழ்ந்த மக்களுக்கு நெருக்கடிகள் அதிகரித்தன. படையினரால் இனங்காணப்படுவோர் தினமும் படை முகாமுக்கு வந்து கையெழுத்திற்கு மிரட்டப்பட்டார். இந்த மிரட்டல்கள் தேவனுக்கும் கடும் சினத்தை அதேவேளை படையினர் மீது நகைப்பையும் ஏற்படுத்தியது. எத்தனை காலங்களுக்குள் படையினரை சின்னாபின்னமா அந்த சண்டைக்காரனுக்கு இந்த மிரட்டல்கள் எந்த மாத்திரம்? கையில் ஆயுதம் இல்லாமல் அவன் வீட்டில் இருந்தாலும் எத்தனை களங்களை கண்டு எத்தனை போராளிகளோடு உறவாடி அந்த நினைவுகளை மனதுக்குள் சுமந்து அவன் முடிவெடுத்தான். எந்த நிலைவரினும் படையினிடம் மண்டியிடுவதில்லை என்று அன்றிருந்து தேவனின் தலைமறைவு வாழ்க்கையை தொடங்குகிறது. அப்போது அவனுக்கும் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. அவன் தலைமறைவாகினாலும் அவனிடம் பாதுகாப்பிற்கு ஆயுதமும் இருக்கவில்லை. தொடக்கத்தில் அவன் வைத்திருந்தது கத்தி ஒன்றைத்தான். போராளிகளோடு தொடர்பை மேற்கொள்ள அவன் முயற்சித்த போதும் தொடர்புகள் கிடைக்கவில்லை. தேவன் ஆயுதம் ஒன்று கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தான். அவனது முயற்சிக்கு ஒரு சொற்கன் கிடைத்தது. அதை வைத்துக் கொண்டு படையர் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஆயுதம் ஒன்றை கைப்பற்ற அவன் முயற்சித்துக் கொண்டிருந்த போது போராளிகளின் தொடர்பு அவனுக்கு கிடைக்கிறது. தேவன் தலைமறைவானதுமே சிங்களப்படை அவனை தேடினார்கள். தேவனின் வீட்டுக்கு சென்று அவனது மனைவியை விரட்டினார்கள். ராணுவத்தின் தொல்லை அதிகரித்ததால் அவளும் அவளது குழந்தையும் தேவனோடு சேர்ந்து தலைமறைவாகினார்கள். ஒரு குழந்தையுடன் தலைமறைவு வாழ்க்கை என்பது எத்தனை கடினமானது! ஒவ்வொரு இரவுகளும் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்தன. ஆனால் அந்த நெருக்கடிகளுக்குள்ளும் தேவனின் திட்டங்களுக்குள் அவள் ஒத்துழைப்பு கொடுத்தாள். பவனியாவுக்குள் சென்ற போராளிகள் தேவனின் விருப்பத்தை தங்கள் தலைமையகத்துக்கு தெரிவித்து அனுமதி பெற்று அவனை இணைத்துக் கொண்டார்கள். தேவன் வவுனியாவின் ஊர்களையெல்லாம் நன்கறிவான். அந்த ஊர்களின் ஒவ்வொரு சந்து பந்தும் அவனுக்கு நன்கு பரிச்சயமானவை. தாக்குதலுக்கான வேவுகள் பார்க்கப்பட்டன. எதிரி வல்வளைத்த பகுதிக்குள் மறைந்திருந்து வாழ்ந்தபடி எதிரிக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினார்கள். எப்போதும் இந்த கணத்திலும் எதிரியால் உயிரச்சுறுத்தல் இருந்த போதும் அவனது மனைவியும் குழந்தையும் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தனர். தலைமறைவு வாழ்க்கையின் அத்தனை கடினங்களையும் சில காலம் அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த கடினங்களை தாங்கியபடி தேவன் நடாத்த இருக்கும் தாக்குதலுக்கு அவனது துணைவியும் குழந்தையும் வேவு பார்த்துக் கொண்டிருந்தனர். அவள் குழந்தையை தூக்கிக் கொண்டு படை காப்பரன் அமைந்திருக்கும் இடம், அவர்கள் வைத்திருக்கும் ஆயுதங்கள், அங்கு நிலை கொண்ட படையாட்களின் எண்ணிக்கை போன்ற விடயங்களை அவதானித்தவன் தேவனுக்கு கொடுப்பாள். போராளிகள் சேர்த்த வேவு தகவல்களோடு இந்த தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு அதன்பின் தாக்குதல் நடக்கும். இரணையிலிப்பு குளத்தில் தேவனால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இப்படித்தான் வேவு பார்க்கப்பட்டது. தாக்குதல் நடைபெறவிருந்த அன்றைய நாள் காலையும் தேவனின் மனைவி வேவு பார்த்து கொடுத்தாள். வேவு தகவலின்படி அங்கு காப்பரன் அமைந்திருந்த சிங்கள படைகள் மீது அதிரடி தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. திட்டத்தின்படி தாக்குதல் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. 5 படை கொல்லப்பட்டது. 4 துப்பாக்கிகளும் இதர பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இதேபோல தட்சிணாமர்தமடு பகுதியில் குளத்தில் குளிப்பதற்கு வரும் படையினர் மீது தேவன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி தாக்குதலில் 4 படை கொல்லப்பட்டது. ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. இப்படி தட்சிணாமர்தமடு, முள்ளிக்குளம், மடு, பாலம்பட்டி என பல பகுதிகளிலும் தேவனின் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தேவனோடு சண்டைக்கு செல்வதென்றால் போராளிகள் போட்டி போட்டுக் கொண்டு முன்வருவார்கள். ஏனென்றால் தேவனில் அத்தனை நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அவன் சண்டைகளை திட்டமிடும் போது இழப்புகள் இல்லாமல் எப்படி வெற்றிகரமாக தாக்குதலை நடத்த முடியுமோ அப்படி செய்யக்கூடிய வகையில் நன்கு திட்டமிடுவான். களத்தில் முதல்வனாய் தானே நிற்பான். நிலைமைகளுக்கு ஏற்றவாறு முடிவெடுத்து சமர்க்களங்களை சாதுரியமாய் வழி நடத்துவான். எந்த போராளியும் தேவனோடு சண்டைக்கு போவதென்றால் சம்மதித்து போவார்கள். தேவன் அத்தகைய சாதனைகளை சண்டையில் சாதித்திருக்கிறான். துணிந்தவனே சமரில் வெற்றியடைவான். தேவன் துணிந்தவன், அதனால் வெற்றிகளுக்கு சொந்தக்காரனானான். தேவனின் துணிவிற்கு அவனால் மேற்கொள்ளப்பட்ட கிளைமோர் தாக்குதலும் சான்று பகர்கிறது. தேவன் அதிக நாட்களை வவுனியா படை வல்வளைப்பு பகுதியிலேயே கழித்தான். படையினருக்கு தொல்லை கொடுக்கும் பிற தாக்குதல்களை அங்கிருந்தபடியே மேற்கொண்டான். தேவனுக்கு எப்போதும் பிடித்தது சண்டைதான். அதற்கேற்றபடியே தனக்கு கீழிருக்கும் போராளிகளை வழிநடத்துவான். அவனது குடும்பம் வன்னிக்கு வந்தபின் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்ததால் தனது நேரம் முழுவதையும் போராளிகளுடனே செலவு செய்ய விரும்பினான். வீட்டிற்கு சென்றாலும் அங்கே என்ன பாடோ தெரியாது என்று சொல்லிவிட்டு போய்விடுவான். உங்களோட சிறுவக்காலம் காணும்தானே என்று கேட்டால் நான் சண்டை பிடிச்சு வீரச்சாவடைய வேணும், அதுதான் இந்த விருப்பம் என்று சொல்லுவான். அப்படி நடக்காட்டி என்ற பிள்ளைகளை வளர்த்து பிறகு நான் அவைகளுக்கு சண்டை பழக்கி அவையும் சண்டை பிடிக்க தொடங்கினாதான் நான் சண்டையிலிருந்து ஓய்வு பெறலாம் என்று சண்டையை பற்றியே கதைத்துக் கொண்டிருப்பார். இந்திய படை காலத்திலிருந்து வீரச்சாவடையும் வரை பல சண்டை களங்களை தேவன் சந்தித்திருக்கின்றான். படை நகர்வும் முறியடிப்புகள், பதுங்கி தாக்குதல்கள், காவலர் மீது தாக்குதல், தேச விரோதிகள் மீதான தாக்குதல், கடற்புலிகள் அணியில் சிறிது காலம் இருந்தபோது கடற்சட்டை என 55 மேற்பட்ட களங்களை சந்தித்து சாதனை படைத்தவன் தேவன். நீண்டகால சாதனைகளின் போது பலமுறை அவன் விழுப்பு நடந்திருக்கிறான். அவனது உடலங்கும் காயத்தளம்புகள் சாட்சியமாயிருந்தன. தலையில், தோல் மூட்டில், நெஞ்சு பகுதியில், மூச்சுப்பையில், தொண்டையில், காலில் என உடலின் பல்வேறு பாகங்களிலும் விழுப்பும் தளம்புகள். இந்த விழுப்புண்களை அவன் ஒரு பொருட்டாக கருதியதில்லை. தன் தாய் நாட்டிற்காக தான் மட்டுமல்லாது போராளி அல்லாத தன் மனைவியோடும் குழந்தையோடும் தேவன் அதிகம் சாதித்த மாவீரன், ஒரு போர் வீரன். களத்தில் சண்டையிடுவதற்கு குடும்பம் ஒரு சுமையல்ல, அது துணையென்று நிரூபித்தவன் தேவன். இறுதி நாட்களில் அவன் மணலாறு மாவட்டத்தில் பகுதி போர்ப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருந்தான். தன் பணியை சரிவர நிறைவேற்றுவதில் இங்கும் கடமையாக உழைத்தான். 2007 பங்குனி 29 அன்று மணலாற்று பகுதியிலே எதிரியோடு ஏற்பட்ட நேரடி மோதலில் தாகிப் போனான். வித்துக்கள் புது வீரியத்தோடு முளைவிடும். அந்த வீரியம் இந்த தேசத்தை எப்போதும் காத்து நிற்கும். லிட்டில் கிணலில் தேவனின் மாவீரமகுடன் கேட்டோம்.